COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம். ஓவா குருகுலம் நிகழ்ச்சியினூடாக இன்று நாம் தரம் 10 மாணவர்களுக்கான மடக்கை எனும் பாடத்தினூடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்று நாம் தரம் 10 இருக்கின்ற மடக்கைகள் தொடர்பான பாடங்களை உங்களுக்கு கற்பிப்பதற்காகவும், ஏற்கனவே நீங்கள் கற்ற விடயங்களை ஞாபகப்படுத்துவதற்காகவும் நாம் இன்று உங்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் இந்த பாடத்தை கற்பதற்காக சில முன்னறிவுகள் தேவைப்படுகின்றன. அதாவது தரம் 6, 7, 8, 9 ஆகிய தரங்களில் கல்வி கற்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு தரம் 10 காணப்படுகின்ற மடக்கை தொடர்பான விடயங்களை நாம் கற்கின்றோம். அந்த வகையிலே நாம் இந்த மடக்கைகள் பாடம் தொடர்பாக கற்பதற்கு முன்னதாக முன்னைய தரங்களில் கற்ற சுட்டிகள் தொடர்பான அறிவு நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த சுட்டிகள் தொடர்பான விவரங்களை நாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அந்த வகையிலே மாணவர்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சுட்டிகள் தொடர்பான விதிகள் தொடர்பாக ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். சுட்டிகள் தொடர்பான விதிகளை ஏற்கனவே நீங்கள் கற்றிருப்பீர்கள். அந்த வகையில் முதலாவதாக சுட்டிகள் தொடர்பாக சில விடயங்களை பார்த்த பின்னர் சுட்டிகள் தொடர்பான விதிகளை பார்ப்போம். முதலாவது சுட்டிகள் என்றால் என்ன என்பது தொடர்பாக பார்ப்போம். உதாரணமாக பார்த்தோமே என்றால், 2 ஐ 5 தடவை பெருக்குதல் 2 இன் 5 அடுக்கு என எழுதப்படும். 2 ஐ 5 தடவை பெருக்கல் 2 இன் 5 அடுக்கு என எழுதப்படும். உங்களுக்கு தெரியும் சுட்டிகள் 2 இன் 5 அடுக்கு எவ்வாறு எழுத வேண்டும் என்று தெரியும். ஆகவே உங்களுக்கு தெரிய வேண்டும், 2 ஐ 5 தடவை பெருக்குகின்றோம். இவ்வாறு எழுதுகின்ற பொழுது 2 ஐ 5 தடவைகள் பெருக்குகின்றோம் என்று தெரிய வேண்டும். அதாவது 2 ஐ 5 தடவை பெருக்குதல் எனப்படுவது, அதை விரித்து எழுதினோம் என்றால் 2 ஐ 5 தடவை பெருக்கப்படுகின்றது. ஆகவே 2 × 2 × 2 × 2 × 2 என 5 தடவைகள் பெருக்கப்படுகின்றது. அவ்வாறு 2 ஐ 5 தடவைகள் பெருக்குகின்ற பொழுது 32 விடையாக கிடைக்கும். ஆகவே 2 இன் 5 அடுக்கு என்பதனுடைய பெருமானம் 2 இன் 5 அடுக்கு என்பதனுடைய பெருமானம் 32 ஆகும். நாம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 3 ஐ 4 தடவை பெருக்குதல் 3 ஐ 4 தடவை பெருக்குதல் 3 இன் 4 அடுக்கு என எழுதப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும் 3 இன் 4 அடுக்கு எவ்வாறு எழுத வேண்டும் என்று. 3 ஐ 4 தடவை பெருக்கல் 3 இன் 4 அடுக்கு என எழுதப்படும். அவ்வாறெனில் 3 எத்தனை தடவை பெருக்கப்படுகின்றது? 4 தடவை பெருக்கின்றது. ஆகவே 3 ஐ 4 தடவைகள் பெருக்குகின்ற பொழுது 81 என்ற விடை கிடைக்கும். 81 என்ற விடை கிடைக்கும். அப்பொழுது மூன்றின் நான்காம் அடுக்கினுடைய பெருமானம், மூன்றின் நான்காம் அடுக்கினுடைய பெருமானம் 81 ஆகும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 6 மூன்று தடவை பெருக்கம் எவ்வாறு எழுதப்படும்? 6 மூன்றாம் அடுக்கு என எழுதப்படும். 6 மூன்றாம் அடுக்கு என எழுதப்படும். அதாவது 6 மூன்று தடவைகள் பெருக்கப்பட வேண்டும். 6 மூன்று தடவைகள் பெருக்கப்பட வேண்டும். அவ்வாறு பெருக்கப்படுகின்ற பொழுது 6 மூன்றாம் அடுக்கின் பெருமானம் 216 என கிடைக்கும். 216 என கிடைக்கும். 216 என கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் மூன்று விதமான உதாரணங்களை பார்த்தோம். 2 ஐந்தாம் அடுக்கு, 3 நான்காம் அடுக்கு, 6 மூன்றாம் அடுக்கு போன்ற மூன்று உதாரணங்களை நாம் பார்த்தோம். இவ்வகையான கோவைகளை நாங்கள் வழுக்கல் என்று சொல்லுகின்றோம். இவ்வகையான கோவைகளை நாங்கள் வழுக்கல் என்று சொல்லுகின்றோம். அல்லது இதை சுட்டி வடிவம் என்று சொல்லலாம். இதை சுட்டி வடிவம் என்று சொல்லலாம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், சுட்டி வடிவம் என்பது அடியையும் அடுக்கு அல்லது சுட்டியை கொண்டிருக்கும். அடியையும் அடுக்கு அல்லது சுட்டியை கொண்டிருக்கும். கீழே எழுதப்படுவது அடியெனவும் மேலே அடுக்காக எழுதப்படுவது சுட்டி எனவும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 2 5 அடி 2 இருக்கிறது, சுட்டி அல்லது அடுக்கு 5 இருக்கின்றது. 2 5 அதாவது 2 5 அடுக்கில் 2 அடியாக இருக்கின்றது, 5 சுட்டியாக இருக்கின்றது. 3 4 அடுக்கின்ற பொழுது, 3 4 அடுக்கை பார்க்கின்ற பொழுது 3 அடியாக இருக்கின்றது, 4 சுட்டியாக அல்லது அடுக்காக இருக்கின்றது. உங்களுக்கு விளங்கியிருக்கும், நான் இந்த சுட்டியை அடுக்கு என்று சொல்லுகின்றேன். ஏனென்று சொன்னால் சுட்டியை அடுக்கு என்று சொல்லலாம். சுட்டியை அடுக்கு என்று சொல்லலாம். இப்பொழுது மாணவர்களுக்கு ஓரளவு விளங்கியிருக்கும் சுட்டி வடிவம் என்றால் என்ன, சுட்டி வடிவம் என்றால் என்ன. இனி நாம் சுட்டி விதிகள் தொடர்பான சில விடயங்களை பார்ப்போம். சுட்டி விதிகள் தொடர்பான சில விடயங்களை பார்ப்போம். முதலாவது சுட்டி விதி, சமனான அடிகளை உடைய வழுக்கலை பெருக்குது. சமனான அடிகளை உடைய வழுக்கலை பெருக்குதல் என்று பார்ப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உதாரணமாக 3 2 அடுக்கையும், 3 2 அடுக்கையும், 3 4 அடுக்கையும் பெருக்குகின்றோம் என்று சொன்னால், 3 2 அடுக்கையும் 3 4 அடுக்கையும் பெருக்குகின்றோம் என்று சொன்னால் பெருக்கு கிடைக்கின்ற விடையை 3 6 அடுக்கு என எழுதலாம். பெருக்கி கிடைக்கின்ற விடையை 3 6 அடுக்கு என எழுதலாம். அதை எவ்வாறு பெற்றோம் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது அதனுடைய அடுக்குகளை கூட்டுகின்றோம். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 2 5 அடுக்கு தர 2 3 அடுக்கு, 2 5 அடுக்கு தர 2 3 அடுக்கு. அவை இதனுடைய விடை எவ்வாறு கிடைக்கும்? 2 8 அடுக்கு, 2 8 அடுக்கு. எவ்வாறு பெற்றோம்? 2 5 அடுக்கு, 2 3 அடுக்கு என 2 சுட்டி வடிவங்கள் காணப்படுகின்றன. அதனுடைய சுட்டிகளை அல்லது அடுக்குகளை கூட்டினோம் என்றால், 5 3 கூட்டினோம் என்றால் 8 விடையாக கிடைக்கும். அதாவது அது எப்படி செய்தோம் என்று சொன்னால், அடிகள் சமனாக உள்ள 2 வழுக்கள் பெருக்கப்படும் போது, அடிகள் சமனாக உள்ள 2 வழுக்கள் பெருக்கப்படும் போது அவற்றின் சுட்டிகள் கூட்டப்படும், அவற்றின் சுட்டிகள் கூட்டப்படும். அத்துடன் பெறப்படும் வலுவும் அதே அடியை கொண்டிருக்கும். இது மிக முக்கியமானது. அதாவது சுட்டிகள் கூட்டப்படும், பெறப்படுகின்ற வலுவில் அதே அடி இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அடியை பெருக்குவதில்லை, அடியை அவ்வாறு எழுதி அடுக்குகளை கூட்டுகின்றோம், அவ்வளவுதான். அதே போல இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இரண்டின் நான்காம் அடுக்கு தர இரண்டின் இரண்டாம் அடுக்கு தர இரண்டின் மூன்றாம் அடுக்கு. இரண்டின் நான்காம் அடுக்கு தர இரண்டின் இரண்டாம் அடுக்கு தர இரண்டின் மூன்றாம் அடுக்கு. இப்பொழுது மூன்று வலுக்கள் காணப்படுகின்றன. மேற்கூறியவாறு இதையும் செய்யும். இரண்டின் நாலாம் அடுக்கு தர இரண்டின் இரண்டாம் அடுக்கு தர இரண்டின் மூன்றாம் அடுக்கு. இந்த வினாவிலும் நாங்கள் சுட்டிகள் அனைத்தையும் கூட்ட வேண்டும், அதாவது வலுக்களில் உள்ள அடுக்குகள் அனைத்தையும் கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டினோம் என்று சொன்னால் ஒன்பது என்று விடையாக கிடைக்கும். நமக்கு ஒன்பது என்று விடையாக கிடைக்கும். அடுத்த சுட்டி விதியாக சமனான அடிகளை உடைய வலுக்களை வகுத்து. சமனான அடிகளையுடைய வலுக்களை வகுத்தல். உதாரணமாக ஐந்தின் எட்டாம் அடுக்கு வகுக்கின்றோம், ஐந்தின் ஆறாம் அடுக்கம். இதனுடைய விடை உங்களுக்கு தெரியும். விடையாக நமக்கு ஐந்தில் இரண்டாம் அடுக்கு கிடைக்கும். விடையாக நமக்கு ஐந்தின் இரண்டாம் அடுக்கு கிடைக்கும். இதை எவ்வாறு பெற்றோம்? இந்த மாதிரியான வகுத்தல் வினாக்களின் போது ஒரு சுட்டியிலிருந்து இன்னொரு சுட்டியை கழிப்போம். அவை எட்டிலிருந்து ஆறை கழித்தோம் என்று சொன்னால் இரண்டு என கிடைக்கும், இரண்டு என கிடைக்கும். இன்னொரு உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பத்தின் ஐந்தாம் அடுக்கு வகுக்கின்றோம், பத்தின் இரண்டாம் அடுக்கு. பத்தின் ஐந்தாம் அடுக்கு வகுக்கின்றோம், பத்தின் இரண்டாம் அடுக்கு. அவ என்ன செய்ய வேண்டும்? சுட்டியிலிருந்து சுட்டியை கழிக்க வேண்டும், அல்லது அடுக்கிலிருந்து அடுக்கை கழிக்க வேண்டும். அவ்வாறு கழித்தோம் என்று சொன்னால் ஐந்திலிருந்து இரண்டை கழித்தால் மூன்று என கிடைக்கும். ஆகவே விடையாக பத்தின் மூன்றாம் அடுக்கு என நமக்கு கிடைக்கின்றது. விடையாக நமக்கு பத்தின் மூன்றாம் அடுக்கு என கிடைக்கின்றது. அதாவது அடிகள் சமனாக உள்ள வலுக்களை வகுக்கும் போது, அடிகள் சமனாக உள்ள வலுக்களை வகுக்கும் போது சுட்டியானது வகுப்படும் எண்ணின் சுட்டியிலிருந்து வகுக்கும் எண்ணின் சுட்டியை கழித்து பெறப்படும். வகுப்படும் எண்ணின் சுட்டியிலிருந்து வகுக்கும் எண்ணின் சுட்டியை கழித்து பெறப்படும். அது உங்களுக்கு தெரியும், வகுக்கும் சுட்டி வகுப்படும் சுட்டி என்று இருக்கிறது. அதாவது வகுப்படும் என்பது முதலாவதாக இருப்பது, வகுக்கும் சுட்டி என்பது அல்லது வகுக்கும் வலு என்பது இரண்டாவதாக இருக்கின்றது. அத்துடன் பெறப்படும் வலுவும் அதே அடியை கொண்டிருக்கும். பெருக்குகின்ற பொழுதும் அதே அடியை கொண்டிருக்கும், வகுக்கின்ற பொழுதும் அதே அடியை கொண்டிருக்கும். ஆனால் ஒரு சுட்டியிலிருந்து இன்னொரு சுட்டி கழிக்கப்படும், அதாவது ஒரு அடுக்கிலிருந்து இன்னொரு அடுக்கு கழிக்கப்படும். சுட்டி தொடர்பாக இன்னொரு விடயத்தை பார்ப்போம். அதாவது மறைச்சுட்டு. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மூன்றின் மறை நான்காம் அடுக்கு இதை பார்த்தோம் என்று சொன்னார். இது மறைச்சுட்டியாக இருக்கின்றது, அதாவது அடுக்கிலே மறை இருக்கின்றது. ஆகவேதான் அதை மறைச்சுட்டி என்று சொல்கின்றோம். இப்பொழுது இதை நேர்ச்சுற்றியாக எழுதினோம் என்று சொன்னால் ஒன்றின் கீழ் மூன்றின் நான்காம் அடுக்கு என எழுதுவோம். ஒன்றின் கீழ் மூன்று நான்காம் அடுக்கு என்று எழுதுவோம். இன்னொரு உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் எக்ஸின் மறை ஐந்தாம் அடுக்கு இதை எவ்வாறு நேர்ச்சுட்டியாக எழுதலாம்? ஒன்றின் கீழ் எக்ஸின் ஐந்தாம் அடுக்கு. இன்னொரு உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றின் கீழ் எக்ஸின் மறை இரண்டாம் அடுக்கு. இப்பொழுது பாருங்கள், இவ்வாறு ஒரு வினா. ஒன்றின் கீழ் எக்ஸின் மறை இரண்டாம் அடுக்கு என்று சொல்லப்படுகின்றது. இதை நாம் நேர்ச்சுட்டியாக பார்த்தோம் என்று சொன்னால், அல்லது நேர்ச்சுட்டியாக மாற்றினோம் என்று சொன்னால், எக்ஸின் இரண்டாம் அடுக்கு என எழுதலாம். எக்ஸின் இரண்டாம் அடுக்கு என எழுதலாம். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். எக்ஸின் மறை மூன்றாம் அடுக்கின் கீழ் வையின் மறை இரண்டாம் அடுக்கு என ஒரு வினா தரப்பட்டிருக்கிறது. எக்ஸின் மறை மூன்றாம் அடுக்கின் கீழ் வையின் மறை இரண்டாம் அடுக்கு என தரப்பட்டிருக்கின்றது. இதனுடைய விடை வையின் இரண்டாம் அடுக்கு எக்ஸின் மூன்றாம் அடுக்கு. வையின் இரண்டாம் அடுக்கு எக்ஸின் மூன்றாம் அடுக்கு. இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஒரு மறைச்சுட்டியை எவ்வாறு நேர்ச்சுட்டியாக மாற்றிருக்கின்றோம். ஒரு மறைச்சுட்டியை எவ்வாறு நேர்ச்சுட்டியாக மாற்றிருக்கிறோம். அதாவது ஒரு தரப்பட்டிருக்கின்ற மறைச்சுட்டியை தலைகீழாக எழுதி குறி மாற்றப்பட்டு எழுதியிருக்க. தரப்பட்டிருக்கின்ற மறைச்சுட்டியை தலைகீழாக எழுதி அடுக்கினுடைய குறி மாற்றப்பட்டு எழுதியிருக்கின்றது. சுட்டியில் அடுத்த விடயம் பூச்சிய சுட்டி. சுட்டியில் அடுத்த விடயம் பூச்சிய சுட்டி. சுட்டி பூச்சியமாக உள்ள ஒரு வலு. சுட்டி பூச்சியமாக உள்ள ஒரு வலு பூச்சிய வலு அல்லது பூச்சிய சுட்டி எனப்படும். பூச்சிய சுட்டி எனப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும், அடுக்கு அல்லது வலு பூச்சியமாக இருக்கின்ற வலுக்களை நாம் பூச்சிய சுட்டி என சொல்லுகின்றோம். உதாரணமாக ரெண்டின் பூச்சியமாம் அடுக்கு, ஆயிரத்தின் பூச்சியமாம் அடுக்கு, ஏழின் பூச்சியமாம் அடுக்கு ஆகியவற்றை நாம் இதற்கு உதாரணங்களாக கூறலாம். இந்த பூச்சிய சுட்டிலே பூச்சியமல்லாத எந்த ஒரு எண்ணினதும், பூச்சியமல்லாத எந்த ஒரு எண்ணினதும் பூச்சிய சுட்டி ஒன்று ஆகும். பூச்சிய சுட்டி ஒன்று ஆகும். பூச்சியம் இல்லாத எந்த ஒரு எண்ணினதும் பூச்சிய சுட்டி ஒன்றாகும். உதாரணமாக இரண்டின் பூச்சியமாம் அடுக்கு ஒன்று, ஐந்தின் பூச்சியமாம் அடுக்கு ஒன்று, நூறின் பூச்சியமாம் அடுக்கு ஒன்று, எழுநூறின் பூச்சியமாம் அடுக்கு ஒன்று, அவை ஆயிரத்தின் பூச்சியமாம் அடுக்காக இருந்தாலும் ஒன்று. ஆகவே எந்த ஒரு எண்ணினதும், அதாவது பூச்சியமாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு எண்ணினதும் பூச்சிய சுட்டி ஒன்று ஆகும். எந்த ஒரு எண்ணினதும் பூச்சிய சுட்டி ஒன்று ஆகும். சுட்டிகளிலே இன்னொரு விடயம் இருக்கின்றது, வலுவின் வலு. வலுவின் வலு. உதாரணமாக ஐந்தின் இரண்டாம் அடுக்கு அதனுடைய மூன்றாம் அடுக்கு என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் தரம் ஒன்பதில் இது தொடர்பாக கற்றிருப்பீர்கள். ஐந்தின் இரண்டாம் அடுக்கு அதனுடைய மூன்றாம் அடுக்கு. ஐந்தின் இரண்டாம் அடுக்கு அதனுடைய மூன்றாம் அடுக்கு என்பது ஐந்தின் இரண்டாம் அடுக்கு எனும் வலுவின், ஐந்தின் இரண்டாம் அடுக்கு எனும் வலுவின் மூன்றாம் வலுவாகும். ஐந்தின் இரண்டு எனும் வலுவின் மூன்றாம் வலுவாகும். இவ்வாறான வலுக்கள் வலுவின் வலு என அழைக்கப்படுகின்றது. இவ்வாறான வலுக்களைத்தான் நாங்கள் வலுவின் வலு என அழைக்கப்படுகின்றது. இவ்வாறான வலுக்களின் பொழுது நாங்கள் சுட்டிகளோடு சுட்டியை பெருக்கலாம். இப்பொழுது நாம் பார்த்த உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஐந்தின் இரண்டாம் அடுக்கினுடைய மூன்றாம் அடுக்கு. ஆகவே இங்கே வலுக்கள் சுட்டிகள் இரண்டு இருக்கின்றது. இரண்டும் மூன்று, இரண்டும் மூன்று. ஆகவே நாங்கள் இரண்டையும் மூன்றையும் பெருக்கலாம். இரண்டையும் மூன்றையும் பெருக்கலாம். அவ்வாறு பெருக்குகின்ற பொழுது ஆறு என கிடைக்கின்றது. ஆகவே ஐந்தின் இரண்டாம் அடுக்கினுடைய மூன்றாம் அடுக்கு எனும் வலுவின் விடையாக ஐந்தின் ஆறாம் அடுக்கு என கிடைக்கின்றது. ஐந்தின் ஆறாம் அடுக்கு என கிடைக்கின்றது. அதாவது வலுவின் வலுவாக உள்ள ஒரு கோவையை சுருக்கும் போது, வலுவின் வலுவாக உள்ள ஒரு கோவையை சுருக்கும் போது சுட்டிகளை ஒன்றோடு ஒன்று பெருக்கலாம். சுட்டிகளை ஒன்றோடு ஒன்று பெருக்கலாம். சில உதாரணங்களை பார்ப்போம். பத்தின் இரண்டாம் அடுக்கினுடைய நாலாம் அடுக்கு. பத்தின் இரண்டாம் அடுக்கினுடைய நாலாம் அடுக்கு. இதற்கு நேரடியாக விடை தெரியும், பத்தின் எட்டாம் அடுக்கு. பத்தின் எட்டாம் அடுக்கு, எக்ஸின் நான்காம் அடுக்கினுடைய ஐந்தாம் அடுக்கு, எக்ஸின் நான்காம் அடுக்கினுடைய ஐந்தாம் அடுக்கு. ஆகவே எக்ஸினுடைய இருபதாம் அடுக்கு, நான்கையும் ஐந்தையும் பெருக்க வேண்டும், நான்கையும் ஐந்தையும் பெருக்க வேண்டும். அடுத்ததாக இருபதினுடைய மூன்றாம் அடுக்கின் ஐந்தாம் அடுக்கு, இருபதினுடைய மூன்றாம் அடுக்கின் ஐந்தாம் அடுக்கு. ஆகவே மூன்றையும் ஐந்தையும் பெருக்கணும் என்று சொன்னால் பதினைந்து. ஆகவே நமக்கு விடையாக இருபதின் பதினைந்தாம் அடுக்கு என கிடைக்கின்றது, இருபதின் பதினைந்தாம் அடுக்கு என கிடைக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பார்த்த உதாரணங்களின் ஊடாக உங்களுக்கு வலுவின் வலு தொடர்பான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அடுத்து நாம் இவ்வளவு நேரம் கலந்துரையாட விடயங்களை மீண்டும் ஞாபகப்படுத்தினோம் என்று சொன்னோம். இவ்வளவு நேரம் நாம் கலந்துரையாடிய விடயங்களை ஞாபகப்படுத்தினோம் என்று சொன்னால், அடிகள் சமனாக உள்ள வலுக்கள் பெருக்கப்படும் போது சுட்டிகள் கூட்டப்படும், அடிகள் சமனாக உள்ள வலுக்கள் பெருக்கப்படும் போது சுட்டிகள் கூட்டப்படும். அடுத்ததாக அடிகள் சமனாக உள்ள வலுக்கள் வகுக்கப்படும் போது சுட்டிகள் கழிக்கப்படும், அடிகள் சமனாக உள்ள வலுக்கள் வகுக்கப்படும் போது சுட்டிகள் கழிக்கப்படும். அடுத்ததாக பூச்சியமல்லாத எந்த ஓர் எண்ணினதும் பூச்சிய சுட்டி ஒன்று ஆகும், பூச்சியமல்லாத எந்த ஓர் எண்ணினதும் பூச்சிய சுட்டி ஒன்று ஆகும். அடுத்ததாக வலு ஒன்றின் வலுவை காணும் பொழுது, வலு ஒன்றின் வலுவை காணும் போது சுட்டிகள் பெருக்கப்படும், சுட்டிகள் பெருக்கப்படும், வலு ஒன்றின் வலுவை காணும் போது சுட்டிகள் பெருக்கப்படும். அடுத்ததாக மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டியாக மாற்றுவதற்கு, மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டியாக மாற்றுவதற்கு அதன் நேர்மாறாக சுட்டியின் குறி மாற்றி எழுதப்படும், சுட்டியின் குறி மாற்றி எழுதப்படும், அதாவது நேர்மாறாக தலைகீழாக எழுதப்பட்டு குறி மாற்றப்பட்டு, அதாவது சுட்டியினுடைய குறி மாற்றப்பட்டு எழுதப்படும். இவ்வளவு நேரம் நாங்கள் இந்த மடக்கை பாடத்துக்கு தேவைப்பட்ட அல்லது தேவைப்படுகின்ற சில சுட்டிகள் தொடர்பான விடயங்களை கலந்துரையாடினோம். இப்பொழுது இந்த சுட்டிகள் தொடர்பான விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். இந்த சுட்டிகள் தொடர்பான விளக்கங்களை மேலும் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய பயிற்சி புத்தகங்கள் அல்லது உங்களுடைய பாட புத்தகத்தில் இருக்கின்ற பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்ப்பதன் ஊடாக உங்களுக்கு இன்னும் சில விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், இன்னும் சில விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி நாம் மடக்கைகள் தொடர்பான சில விடயங்களை பார்ப்போம், மடக்கைகள் தொடர்பான சில விடயங்களை பார்ப்போம். மடக்கை அட்டவணைகளை பயன்படுத்தி மாணவர்களே, மடக்கை அட்டவணை என்று ஒன்று இருக்கின்றது, அதை பயன்படுத்தி எண்களின் பெருக்கலையும் வகுத்தலையும் அடங்கிய எந்த ஒரு கோவையையும் எளிதாக சுருக்கலாம். அதாவது மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எண்களினுடைய பெருக்கமும் வகுத்தலும் அடங்கி எந்த ஒரு கோவையும் எளிதாக சுருக்கலாம். இதற்கு மடக்கை அட்டவணை ஒன்று இருக்கின்றது. அதாவது மடக்கை என்பது என்னவென்றால் குறுகியது என கருதப்படுகின்றது, மடக்கை என்பதனுடைய கருத்து குறுகியது என கருதப்படுகின்றது. இந்த மடக்கை அட்டவணையை முதல் முதலாக அறிமுகம் செய்த பெருமை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஜோன் நேப்பியர் என்ற கணிதவியலாளருக்கு உரித்தாகின்றது. ஜோன் நேப்பியர் என்ற கணிதவியலாளர் தான் இந்த மடக்கை அட்டவணையை தயாரித்திருக்கின்றார், மடக்கை அட்டவணையை தயாரித்திருக்கின்றார். அவருடைய காலத்திலே வாழ்ந்த பிரீக்ஸ் என்ற கணிதவியலாளர், பிரீக்ஸ் என்ற கணிதவியலாளர் மடக்கைகளை மேலும் விரித்து செய்து முன்வைத்திருக்கின்றார், மடக்கைகளை மேலும் விரித்து செய்து முன்வைத்திருக்கின்றார். ஆகவே இருவரினுடைய முயற்சியின் ஊடாக மடக்கை அட்டவணைகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆனால் தற்காலத்திலே அதனுடைய பயன்பாடு குறைந்து வருகின்றது. காரணம் என்றவென்றால், கணினியினுடைய பாவனை, கணினி பொறியினுடைய பாவனை அதிகரித்துள்ளமையால் அதனுடைய பாவனை, மடக்கை அட்டவணையுடைய பாவனை குறைந்து கொண்டே செல்கின்றது. அடுத்ததாக நாம் இந்த மடக்கையலிலே சுட்டி வடிவத்தையும் மடக்கை வடிவத்தையும் பற்றி சில விடயங்களை கற்போம். சுட்டி வடிவத்தையும் மடக்கை வடிவத்தையும் பற்றி சில விடயங்களை நாம் கற்போம். அதிலே முதலாவது, சுட்டி வடிவத்திலிருந்து மடக்கை வடிவத்திற்கு மாற்றம். சுட்டி வடிவத்திலிருந்து மடக்கை வடிவத்திற்கு மாற்று என்பது தொடர்பான சில விடயங்களை பார்ப்போம். அந்த வகையிலே ஒரு சுட்டி வடிவம் தரப்பட்டிருக்கின்றது. மூன்றின் இரண்டாம் அடுக்கு சமம் ஒன்று. மூன்றின் இரண்டாம் அடுக்கு சமன் ஒன்பது. இது சுட்டி வடிவம் ஆகும். இதை மடக்கை வடிவத்துக்கு மாற்றினோம் என்று சொன்னால், இதை மடக்கை வடிவத்துக்கு மாற்றினோம் என்று சொன்னால் லாக் மூன்றின் ஒன்பதாம் அடுக்கு சமன் ரெண்டு என எழுதுவோம். லாக், லாக் என்பது எல்ஓஜி, லாக் மூன்றின் ஒன்பதாம் அடுக்கு சமன் இரண்டு என எழுதுவோம். இதைதான் நாங்கள் மடக்கை வடிவம் என்று சொல்கின்றோம். இங்கு லாக் எனப்படுவது மடக்கையை குறிக்கின்றது. லாக் எனப்படுவது மடக்கையை குறிக்கின்றது. உங்களுக்கு இது தொடர்பான சந்தேகங்கள், இந்த லாக் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றது என்று தொடர்பாக பார்க்க வேண்டுமேயானால் உங்களுடைய பாட புத்தகத்தில் இருக்கின்றது இதனுடைய குறியீடு. அப்பொழுது அதனோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இவ்வாறு வானொலியில் கற்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய பாட புத்தகங்களை தயாராக வைத்துக் கொள்வீர்கள். இப்பொழுது இந்த லாக் மூன்றின் ஒன்பதாம் அடுக்கு சமன் ரெண்டு என்பது அடி மூன்றிற்கு, அடி மூன்றிற்கு ஒன்பதின் மடக்கை இரண்டு என சொல்லுவோம். அதாவது மாணவர்களே, லாக் மூன்றின் ஒன்பதாம் அடுக்கு சமன் ரெண்டு என மடக்கை வடிவத்திலே எழுதியிருக்கின்றது. இதை நாம் அடி மூன்றிற்கு, அடி மூன்றிற்கு ஒன்பதின் மடக்கை இரண்டு என கூறுவோம். அடி மூன்றிற்கு ஒன்பதின் மடக்கை இரண்டு என கூறுவோம். இப்பொழுது நாம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இரண்டின் ஐந்தாம் அடுக்கு சமன் முப்பத்திரண்டு. இரண்டின் ஐந்தாம் அடுக்கு சமன் முப்பத்திரண்டு என்பதை மடக்கை வடிவில் எழுதினால், மடக்கை வடிவில் எழுதினால் லாக் இரண்டின் முப்பத்திரண்டாம் அடுக்கு சமன் ஐந்து. லாக் இரண்டின் முப்பத்திரண்டாம் அடுக்கு சமன் ஐந்து என எழுதலாம். அதாவது அடி இரண்டிற்கு முப்பத்திரண்டின் மடக்கை ஐந்தாகும். அடி இரண்டிற்கு முப்பத்திரண்டின் மடக்கை ஐந்து ஆகும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஐந்தின் மூன்றாம் அடுக்கு சமன், ஐந்தின் மூன்றாம் அடுக்கு சமன் நூற்றி இருபத்தி ஐந்து. ஐந்தின் மூன்றாம் அடுக்கு சமன் நூற்றி இருபத்தி ஐந்து என்பதை மடக்கை வடிவில் எழுதினால், மடக்கை வடிவில் எழுதினால் லாக் ஐந்தின் நூற்றி இருபத்தி ஐந்து சமன் மூன்று. லாக் ஐந்தின் நூற்றி இருபத்தி ஐந்து சமன் மூன்று. அதாவது அடி ஐந்திற்கு நூற்றி இருபத்தி ஐந்தின் மடக்கை மூன்று ஆகும். அடி ஐந்திற்கு நூற்றி இருபத்தி ஐந்தின் மடக்கை மூன்று ஆகும். இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும், ஒரு சுட்டி வடிவத்தை எவ்வாறு நாம் மடக்கை வடிவத்துக்கு மாற்றுகின்றோம். சுட்டி வடிவத்தை எவ்வாறு மடக்கை வடிவத்துக்கு மாற்றுகிறோம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதிலே ஒரு கோலம் இருக்கின்றது. இந்த கோலத்தினுடைய அடிப்படையிலே மாறுகின்றது. அதாவது மீண்டும் அதை பார்த்தோம் என்று சொன்னால், இரண்டின் ஐந்தாம் அடுக்கு சமன் முப்பத்தி ரெண்டு என்று இருக்கின்றது. அதை மடக்கை வடிவத்துக்கு மாற்றுகின்ற பொழுது லாக் இரண்டின் முப்பத்தி ரெண்டு சமன் ஐந்து என எழுதுகின்றோம். அதே போல் ஐந்தின் மூன்றாம் அடுக்கு சமன் நூற்றி இருபத்தி ஐந்து. என்பதை மடக்கை வடிவத்துக்கு எழுதும் பொழுது லாக் 5 125 சமன் 3 என எழுதுகின்றோம். இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்பொழுது இன்னொரு வடிவத்தை பார்ப்போம். ஏ இன் எக்ஸாம் அடுக்கு சமன் எண், ஏ இன் எக்ஸாம் அடுக்கு சமன் எண் என்பதை மடக்கை வடிவில் எழுதினால் ஏ இன் எக்ஸாம் அடுக்கு சமன் எண் என்பதை மடக்கை வடிவத்தில் எழுதினால் லாக் ஏ இன் எண்ணாம் அடுக்கு சமன் எக்ஸ், லாக் ஏ இன் எண்ணாம் அடுக்கு சமன் எக்ஸ் என எழுதுவோம். லாக் ஏ இன் எண்ணாம் அடுக்கு சமன் எக்ஸ் என எழுதுவோம். அதாவது அடி ஏக்கு எண்ணின் மடக்கை எக்ஸ் ஆகும். அடி ஏக்கு எண்ணின் மடக்கை எக்ஸ் ஆகும். இப்பொழுது நாம் மடக்கை வடிவத்திலிருந்து சுட்டி வடிவத்திற்கு மாற்றுவோம். மடக்கை வடிவத்திலிருந்து சுட்டி வடிவத்திற்கு மாற்றுவோம். அவ்வாறு மாற்றுகின்ற பொழுது இப்பொழுது மடக்கை வடிவத்திலிருந்து சுட்டி வடிவத்திற்கு மாறும். ஒரு உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அடி 3 81 மடக்கை 4 ஆகும். அடி 3 81 மடக்கை 4 ஆகும். இதை எழுதினோம் என்று சொன்னால் குறியீட்டு வடிவத்திலே லாக் 3 81 சமன் 4, லாக் 3 81 சமன் 4, லாக் 3 81 சமன் 4. ஆகவே இப்பொழுது இது மடக்கை வடிவத்திலே இருக்கின்றது. இதை நாம் சுட்டி வடிவத்திற்கு மாற்றினோம் என்று சொன்னால் 3 4 சமன் 81, 3 4 சமன் 81, 3 4 சமன் 81. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். அடி இரண்டிற்கு 128 மடக்கை 7 ஆகும். அடி இரண்டிற்கு 128 மடக்கை 7 ஆகும். இதை நாம் குறியீட்டு வடிவத்தில் எழுதுகின்ற பொழுது லாக் 2 128 அடுக்கு சமன் 7, லாக் 2 128 அடுக்கு சமன் 7. இது மடக்கை வடிவத்திலே இருக்கின்றது. இதை நாம் சுட்டி வடிவத்துக்கு மாற்றினோம் என்று சொன்னால் 2 7 அடுக்கு சமன் 128, 2 7 அடுக்கு சமன் 128. நாம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். அடி ஏக்கு பி இன் மடக்கை சி ஆகும் என சொல்லப்பட்டிருக்கின்றது. அடி ஏக்கு பி இன் மடக்கை சி என சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் எழுதுறோம் என்று சொன்னால் லாக் ஏ இன் பி பிஆ மடுக்கு சமன் சி, லாக் ஏ இன் பிஆ மடுக்கு சமன் சி என எழுதலாம். லாக் ஏ இன் பிஆ மடுக்கு சமன் சி என எழுதலாம். இதை நாம் சுட்டி வடிவத்துக்கு மாற்றினோம் என்று சொன்னால் இதை நாம் சுட்டி வடிவம், நீங்கள் இந்த நேரம் அதை மாற்றியிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இதை நாங்கள் சுற்றி வடிவத்துக்கு மாற்றினோம் என்று சொன்னால் ஏயின் சிஆ மடுக்கு சமன் பி, ஏயின் சிஆ மடுக்கு சமன் பி என எழுதலாம். இப்பொழுது மாணவர்களே, உங்களுக்கு இரண்டு விடயம் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடினோம். ஒன்று, மடக்கைகளை அல்லது சுட்டி வடிவத்திலிருந்து மடக்கை வடிவத்துக்கு மாற்றுவது தொடர்பாகவும், மடக்கை வடிவத்திலிருந்து சுட்டி வடிவத்துக்கு மாற்றுதல் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். இப்பொழுது அதிலே சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். மடக்கைகளின் பொழுது அடி 10 கொண்ட மடக்கைகளின் பொழுது, அதாவது அடி 10 கொண்ட மடக்கைகளின் போது, உதாரணமாக லாக் பத்தின் 100 அடுக்கு சமன் 2 என சொல்லப்படுகின்றது. லாக் 10 100 அடுக்கு சமன் 2 என சொல்லப்படுகின்றது. இதை நாம் எல்ஜி 100 அடுக்கு சமன் 2 என எழுதலாம். எல்ஜி 100 அடுக்கு சமன் 2 என எழுதலாம். இது எல்ஜி என எழுதப்படுவது லாக் 10 என ஆரம்பிக்கின்ற பொழுது, அதாவது அடி 10 கொண்டிருத்தல் வேண்டும். அடி 10 கொண்டிருக்கின்ற பொழுது நாம் லோக் 10 என்பதற்கு பதிலாக எல்ஜி என எழுதலாம், எல்ஜி என எழுதலாம். இப்ப மீண்டும் அந்த உதாரணத்தை ஞாபகப்படுத்தினோம் என்று சொன்னால், லோக் 10 நூறாம் அடுக்கு சமன் 2, லோக் 10 நூறாம் அடுக்கு சமன் 2, லோக் 10 என சொல்லப்பட்டிருப்பதால் எல்ஜி என எழுதுகின்றோம். ஆகவே எல்ஜி 100 அடுக்கு சமன் 2, எல்ஜி 100 அடுக்கு சமன் 2. இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் இது தொடர்பான விடயங்கள். இப்பொழுது மாணவர்களே, நாம் இவ்வளவு நேரம் கற்ற விடயங்கள் தொடர்பாக கடந்த கால வினாக்களில் வினாக்கள் வினவப்பட்டிருக்கின்றதா என்பது தொடர்பாக பார்ப்போம். கடந்த கால வினாக்களில், கடந்த கால அதாவது சாதாரண தர பரீட்சை வினாத்தாள்களிலே இது தொடர்பான வினாக்கள் இவ்வளவு நேரம் நாம் கற்ற இந்த சுட்டியை சுட்டி வடிவத்தை மடக்கை வடிவமாக மாற்றுதல், மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவமாக மாற்றுதல் தொடர்பாக கடந்த கால வினாக்களிலே வினாக்கள் வினவப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக அந்த அடிப்படையிலே 2016 ஆம் ஆண்டு பகுதி ஒன்று ஏயிலே 4வது வினாவாக ஒரு வினா விடவப்பட்டிருக்கின்றது. சுட்டி வடிவில் காட்டுக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. லோக் 2 16 அடுக்கு சமன் 4, அவை 2 இன் 4 அடுக்கு சமன் 16 என்று விடை கிடைக்கும். இப்பொழுது பாருங்கள், நாங்கள் கற்ற விடயம் வினாபத்திரங்களிலே கேட்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் 2017 ஆம் ஆண்டு வந்த வினாபத்திரத்தை பார்த்தோம் என்று சொன்னால், 2017 ஆம் ஆண்டு வினாபத்திரத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பகுதி ஒன்று ஏயிலே மூன்றாவது வினாவாக 3 இன் 4 அடுக்கு சமன் 81 என்பதை மடக்கை வடிவில் எடுத்துரைக்க என்று ஒரு வினா சொல்லப்பட்டிருக்கின்றது. 3 இன் 4 அடுக்கு சமன் 89 என்பதை மடக்கை வடிவில் எடுத்துரைக்க என்று சொல்கிறது. அவை விளங்கியிருக்கும். இதுக்கான விடை நீங்கள் இந்த நேரம் செய்திருப்பீர்கள். விடையை பார்த்தோம் என்று சொன்னால் லாக் 3 இன் 81 சமன் 4, இப்பொழுது 2016 ஆம் ஆண்டு 17 ஆம் ஆண்டு பார்த்தோம். 2018 ஆம் ஆண்டை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வினா 7வது வினாவாக ஒரு வினா வந்திருக்கின்றது. 26.3 சமன் 10 1.42 ஆகும். எல்ஜி 26.3 பெருமானம் யாது, என வினவப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இதை மடக்கை வடிவத்துக்கு மாற்றினோம் என்று சொன்னால், லோக் 10 இன் 26.3 என கிடைக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல லோக் 10 என்பதை எல்ஜி என எழுதலாம். ஆகவே எல்ஜி 26.3 1.42 என்று கிடைக்கும். ஆகவே மாணவர்களே, நாம் கற்ற விடயங்கள் வினாத்தாள்களிலே வந்திருக்கின்றன. இதேபோல் 2019 ஆம் ஆண்டும் 2020 ஆம் ஆண்டும் இது தொடர்பான வினாக்கள் வந்திருக்கின்றன. ஆகவே அதனை பயிற்சி பெறுவதன் மூலமாகவும் நீங்கள் மென்மேலும் உங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் உங்களுடைய இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை விடைபெறுவது டி நிரோஷன், பூனாகலை தமிழ் மகாவித்யாலயம். நன்றி.
கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.